மன்னிக்க முடியாத பாவம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாவத்தை ஆண்டவரால் மன்னிக்க முடியாது என்ற ஒரு நல்ல ஒரு தலைப்பின் கீழாக இந்த தியானத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். நாளை தினத்துல நாம் தியானிக்க வேண்டியதான ஒரு நல்ல ஒரு பகுதியானது பரத்திற்கு மூன்றே படிகள். நான்காவது படி என்ன ஒன்று இல்லை, மூணே மூணு படி. அந்த மூன்று படி என்ன, நீங்கள் எத்தனாவது படியில் இருக்கிறீங்க என்ற ஒரு நல்ல ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு.
இப்படிய பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு மன்னித்து கொடுக்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பாவங்களை மன்னித்து கிருபையாக இருக்குமாக தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு தருத்துக்களாக இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். மன்னிக்கப்படாத பாவம் என்ற இந்த தலைப்பில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்கும்போது ஜெபத்தோடு இதை நாம் ஆராய முற்படுவோம். கர்த்தர் விசேஷமாக இந்த நாளிலே இந்த சொற்பொழிவின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருத்த பெருக்கமான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தந்துள்ளவர். 1945 ஆண்டிலே இரண்டாவது உலக யுத்தம் முடிந்தபோது அல்லது முடியும்படி வைத்தது அமெரிக்கர்கள் ஜப்பான் நாட்டிலே நாகசாகி ஹிரோஷிமா என்ற இந்த ரெண்டு பட்டணங்களிலே ரெண்டு அணுக்குட்டிகளை போட்டார்கள். இந்த உலகத்தின் வரலாறிலேயே முதல் முதலாக போடப்பட்ட அணுகுண்டு. அந்த பெரிய நகரங்கள், இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ், தொழிற்சாலை நிறைந்த அந்த பட்டணங்கள், அந்த பட்டணங்களிலே இருந்துதான் ஏராளமான ஆயுத உற்பத்திகள் நடந்து கொண்டிருந்தன. ஆகவே அந்த தொழிற்சாலைகளை அழிக்க வேண்டும், அந்த ஆயுத உற்பத்தியை குறைக்க வேண்டும், அந்த ஜப்பானுடைய படைப்பலத்தை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ரெண்டு பட்டணங்களின் மேலே அந்த ரெண்டு அணுகுண்டுகளை போட்டார்கள். அதற்கு முன்னதாக இந்த அணுகுண்டு அவர்கள் வெடிக்கவில்லை, அதனால் அது என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. அதை போட்ட உடனே பிரம்மாண்டமான வெளிச்சம், பயங்கரமான புகை எழும்பிற்று. அந்த புகையை எழும்பி அப்படியே எத்தனையோ மைல் கணக்காக பரப்பிற்று. அதை தூரத்திலே பார்த்து கொண்டிருந்தவர்கள் நினைத்தார்கள் அந்த புகை அப்படியே உலகம் முழுவதும் பரவி உலகம் முழுவதையும் அழித்து விடுமோ என்று அச்சப்பட்டார்கள். லட்சம் மடங்களுக்கு மேலாக இறந்து போனார்கள். பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறிவிட்டது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த கதிர் இயக்கத்தினாலே, அந்த அணுவின் கதிர் இயக்கத்தினாலே ஊனமுற்றவர்களாக, வியாதி பிடித்தவர்களாக அங்கு மாறினார்கள். இன்றைக்கு கூட அந்த பட்டணங்களில் அப்படிப்பட்ட அந்த கதிர் இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்படி இந்த ரெண்டு நகரத்தையும் அழித்த போது அமெரிக்க நாட்டிலே பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுது சில பத்திரிகைகள் எழுதின, அமெரிக்கர்களாகிய நீங்கள் இந்த அணுகுண்டை போட்டு லட்சக்கணக்கான மக்களை அழித்து விட்டீர்கள், லட்சக்கணக்கான மக்களை வியாதியஸ்தராகிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் செய்தது மன்னிக்க முடியாத ஒரு பாவம். அன்பேடன கடவுளால் உங்கள் பாவத்தை, இந்த பாவத்தை மன்னிக்கவே முடியாது என்று அநேக பத்திரிகைகள் எழுதின. இப்படி ஒரு பயங்கரமான கொலை, லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நிமிஷத்தில் ஒரு நொடிப்பொடியிலே மறித்து போனார்களே, பிரம்மாண்டமான ரெண்டு மற்ற பட்டணங்களை குட்டிச்சுவராக்கி விட்டீர்களே. இந்த பாவத்துக்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. இது அமெரிக்கா மக்களையும் அமெரிக்கா நாட்டையும் தாக்கி நம்முடைய நாட்டையே அழித்துவிடும். இறைவனால் மன்னிக்க கூடாத ஒரு பாவம் என்று அவர்கள் எழுதினார்கள். கர்த்தர்க்கு பிரியமானவர்களே, மன்னிக்கப்படாத பாவம், இந்த பாவம் தான் என்ன? ஒருவேளை அந்த பத்திரிகைகளை எழுதின மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்கிறது தானே? இப்படிப்பட்ட இந்த கேள்வியை உங்களுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சற்று நேரம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் நம்முடைய உள்ளங்களிலே துணிக்க வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்விலே நீங்களும் நானும் செட்டில் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின் இது, ஒரு கேள்வி இது. இந்த கேள்விக்கு நாம் ஒரு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்களும் நானும் மன்னிக்கப்படாத, ஆண்டவரால் மன்னிக்க கூடாத அந்த பாவத்தை நாம் செய்து விட்டோமா? இந்த கேள்வியை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். திருமறை இதை குறித்து பேசும்போது ரெண்டு மூன்று இடங்களிலே இந்த மன்னிக்கப்படாத பாவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிற ஒரு இடத்தை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் இதை நான் வாசிக்கிறேன். 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற 31வது வசனம், 18வது பக்கம், புதிய பாட்டின் புத்தகம் 18, மத்தேயு 12 அதிகாரம், 31வது வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இன்னையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த ரெண்டு வசனங்கள் நமக்கு ஒரு பயங்கரமான வசனங்களாகவே இருக்கின்றன. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்தாலும் அது மன்னிக்கப்படும். ஆனால் தேவ ஆவியானவருக்கு விரோதமாக பேசுவதும் அல்லது செய்கிற பாவமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இதை குறித்து திருமறை நம்மிடத்திலே இன்னொரு இடத்திலே பேசப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 330வது பக்கம், புதிய பாட்டின் புத்தகம் 330வது பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய 1வது நிருபத்திலே 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே எழுதுகிறார். 1 யோவான் 5:16 வாசிக்கிறேன். மரணத்திற்கு ஏதுவான ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அப்படியானால் இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் என்று ரெண்டு பாவங்களை குறித்து அங்கு பேசுகிறார். மரணம் என்று சொல்லும்போது இந்த மரணத்தை குறிப்பதல்ல. நாம் இப்பொழுது இருக்கிறோமே, இறந்து போகிறது, வேதத்தில் அது மரணம் என்றே சொல்லப்படவில்லை, அது நித்திரை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான மரணம் என்பது ஆண்டவர் வரும்போது நாம் அவரை பார்த்து அழிந்து போகிறோமே, அதுதான் மரணம். ஆகவே அப்படி நம்முடைய ஜீவன் அழிந்து போகிற அந்த மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் உண்டு, அந்த மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று சொல்கிறார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். அப்படியானால் அநேக சமயங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவத்தை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம், நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் மன்னிக்கப்படாத பாவத்தை பற்றி நாம் நினைக்கிறோமா, சிந்திக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்காவது இந்த பாவத்தை நாம் செய்துவிட்டால் அப்புறம் அதற்கு மன்னிப்பே இல்லை. மறிக்க வேண்டியது ஒன்றுதான், வேறு வழியே கிடையாது. இந்த காரியத்தை குறித்து நாம் வேதத்தில் தியானம் செய்யும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய மக்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து மன்னிக்கப்படாத பாவம் எது என்பதை அறிய ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆவலோடு மாத்திரமல்ல சாமி, ஒருவேளை இந்த மன்னிக்கப்படாத பாவத்தை நாங்கள் செய்துவிட்டால் என்ன செய்வது என்று ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாவம் என்ன என்பதை உம்முடைய சத்தியத்தில் இருந்து விளக்கி சொல்லும் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் ஆவியானவர் வலிமையாக அசைவாடி இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும், எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து கொள்ளவும் தக்கதாக எங்களுக்கு இந்த பாவத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்றும், இந்த பாவத்தை அறிந்து உணர்ந்தவர்களாக அந்த பாவத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை நீர் பத்திரமாக தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருப்பாதத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம். தகப்பனே, இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு பேசும், ஆவியானவர் பேசும், தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேலும் பரம்பிதாவே. ஆம். இந்த சாவானது பாவத்தை பற்றி நாம் பேசும்போது, கர்த்தர்கள் பிரியமானவர்களே, மகமதியர்கள் பெரிய பாவம் என்று நினைக்கிறது என்னவென்றால் சிலை வணக்கம். இந்த சிலை வணக்கம் ஒரு பெரிய பாவமாக மகமதியர்கள் கருதுகிறார்கள். கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய சமுதாயத்தில் விபச்சாரம் என்ற ஒரு பாவத்தை அதிக பாவமாக, பெரிய பாவமாக நாம் கருதுகிறோம். இன்னும் அநேக மக்கள், அநேக நாடுகளிலே புத்த சமுதாயத்தில் உயிர்களை கொள்ளுவது, உயிர்களை கொள்ளுவது பெரிய பாவமாக கருதப்படுகிறது. சைன மதத்திலும் அதைத்தான் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி அங்கே பேசுகிறார்கள். ஜிந்தோ மதம், இந்த ஜப்பான் மார்க்கத்தில் இருக்கிற அந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், இறந்து போன பெரியோர்களை கணம் பண்ணாமல் போனால் அது ஒரு பெரிய பாவம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே உலகத்தில் இப்படி பெரிய பாவம் என்று நினைக்கிற காரியம் இருக்க, திருமறை தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் என்ன சொல்கிறது? நான் இந்த சுவிசேஷங்களை நான் வாசித்து கொண்டு வந்தபோது ஒரு காரியத்தை நான் பார்த்து, அது முதல் முதலாவதாக அதை வாசித்த போது அதிகமாக அதிர்ச்சியுற்றேன். I got a great shocking in my life. என்ன என்று பார்ப்போமானால், அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசேஷமாக நம்பின ஒரு அப்போஸ்தல், ஆண்டவருக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்கிறேன் என்று ஆயத்தமாக இருந்தவர், ஆண்டவரே உமக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் பலமுறை சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆண்டவர் அந்த பிலாத்துவின் அரண்மனையில் நீதிக்காக அங்கே நின்றபோது, நியாய தீர்ப்பில் நின்றபோது திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், பேதுருவும் அந்த இடத்திற்கு போனார். மத்தேயு 26:69 வாசிக்கிறேன். 61, அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலினேனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். உமக்காக என்னுடைய ஜீவனை கொடுப்பேன் ஆண்டவரே என்று பேதுரு சொல்லியிருந்தார். இப்பொழுது ஒரு வேலைக்காரி வந்து, நீரும் அந்த கலினேயன் அல்லவா, இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொன்னபோது அவர் ஆண்டவரை மறுதளித்தார். திரும்ப நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து கொண்டு போனால், ஆண்டவரை மறுபடியும் மறுதளிக்கிறார் மூன்று முறை. அந்த மூன்றாவது முறை ஆணையிட்டு, அந்த மனுஷனை நான் அறியேன், 72 என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தார். இந்த கதையை நான் வாசித்த போது எனக்கு, நான் நினைத்தேன் இது என்ன பயங்கரமான ஒரு பாவம், ஆண்டவரோடு 3.5 வருஷம் இருந்து அவருடைய போதனையை கேட்டு அவரோடு கூட வாழ்ந்து அவருடைய வல்லமைகளை அறிந்து அவருடைய கர்த்தத்துவத்தை அறிந்து அவர்தான் உலகத்தை ரட்சிக்க வந்த தெய்வம் என்பதை உணர்ந்து, நான் ஒரு காலம் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி, உமக்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு 3 கடவுளை மறுதளித்தார். இது சாவான பாவம் இல்லையா என்று நான் நினைத்தேன். இந்த சுவிசேஷத்தில் இந்த பாவம் ஒரு பெரிய ஒரு பாவம், பயங்கரமான ஒரு பாவமாக எனக்குப்பட்டது. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக நீங்கள் என்ன பேசினாலும், நீங்கள் என்ன செய்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பேதுருவை ஆண்டவர் மன்னித்த கதையை நீங்கள் வாசிக்கிறீர்கள். கர்த்தருக்குள் பிரியமான அப்போஸ்தலர் அங்கே யோவான் நடந்த சுவிசேஷத்திலே 21 நீங்கள் வாசிக்கும் போது, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் 3 கேட்டார். ஆம் ஆண்டவரே நேசிக்கிறேன், ஆம் ஆண்டவரே நான் நேசிக்கிறதை நீ அறிவீர் என்று பேதுரு பதில் சொன்னார். 3 மறுதளித்த அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் 3 மன்னிப்பு கொடுத்தார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையில விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மன்னிப்பு. மன்னிப்பை இறைவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, அந்த திருச்சபையினுடைய அந்த ஆராதனையினுடைய முக்கியத்துவம் என்ன, கேந்திரம் என்ன, அந்த மையம் என்ன என்றால் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு என்ற ஒரு கொள்கையை சுற்றித்தான் கத்தோலிக்க திருச்சபை இயங்கி கொண்டு வருகிறது. மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட